தோழர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு சர்வதேச அரசியல் பொருளாதாரம் பற்றி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால சிந்தனையாக தான் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து ஜான் ஸ்மித்துடைய 2010 பிஹெச்டி தீசிஸ் அதில் வந்து அவர் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் சர்வதேச பொருளாதாரத்தில் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை அடையாளம் காண்கிறாரு. என்ன விஷயம்னா, உற்பத்தி உலகமயமாதல். அப்படின்னா என்ன, ஒரு பொருளுடைய உற்பத்தி வந்து பல்வேறு நாடுகளில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அது அந்த அந்த பொருளை அந்த பொருளுக்கு கடைசியாக யார் வந்து அந்த பொருளை விற்க போகிறாங்களோ, உதாரணமாக ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோன் விற்க போகுது, இல்லை வந்து ஒரு கார் நிறுவனம் ஃபோர்டு வந்து ஒரு காரை வந்து தன்னுடைய பேரில் விற்க போகுது அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு சொந்தமில்லாத பல்வேறு நிறுவனங்களில் இந்த உற்பத்தி சங்கிலி அல்லது அவங்க மதிப்பு சங்கிலின்னு சொல்கிறது வந்து நடக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எல்லா உற்பத்தி நோடு அல்லது ஒவ்வொரு கண்ணியையும் இந்த நிறுவனம் கட்டுப்படுத்துது. நீங்கள் எந்த பொருளை பயன்படுத்தணும், எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும், எப்படி அதை உற்பத்தி பண்ணணும், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு நேரடியான முதலீடோ அதுக்கு மேலான அந்த நிறுவனத்தின் மீதான பொறுப்போ வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கிடையாது. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் உற்பத்தி ஆகுது, அது சீனாவில் கடைசியாக வந்து சேர்த்து பொருத்துறாங்க, அதாவது அசம்பிள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சேர்த்து பொருத்துவதற்கான பாகங்கள் வெவ்வேறு நாடுகள், தென்கிழக்காசிய நாடுகளுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருது. அதையெல்லாம் செய்வதற்கான ஒரு டிசைன் வடிவமைப்பு வந்து அமெரிக்காவில் ஆப்பிளினுடைய தலைமையகத்திலிருந்து வருது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு முன்ன இல்லாத ஒரு முதலாளித்துவத்தினுடைய ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி. 1970களுக்கு அப்புறம் தொடங்கி ஒரு பெரிய அளவான வளர்ச்சி கண்டிருப்பது. உற்பத்தி ஆலை, அதாவது ஆலை பொருள் உற்பத்தி பொருட்கள், அதாவது பொம்மைகள், எலக்ட்ரானிக் கூட்ஸ் மின்னணு பொருட்கள், அதே போல் ஷூஸ் காலணிகள், ஆயத்த ஆடைகள், இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் தான் உற்பத்தி ஆகணும். அதற்கு தேவையான இன்புட் அதுவும் வந்து வெவ்வேறு இடங்களில் உற்பத்தி ஆகி வரணும். இந்த பொருட்களுடைய உற்பத்தி பெரிய அளவுக்கு சீனாவுக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கு உலக அளவில். இப்போ உதாரணமாக ஜெர்மனியிலேயோ இங்கிலாந்துலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ அமெரிக்காவிலேயோ விற்கக்கூடிய இந்த பொருட்கள் வந்து சீனாவில் உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு வரக்கூடியது. அப்படின்னா அந்த மதிப்பு சங்கிலி வந்து உலகம் முழுக்க பரவி இருக்குது. அதை கட்டுப்படுத்துவது ஒரு ஏகபோக நிறுவனம் அல்லது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அதே போல் இன்னொரு துறை வந்து சேவைத்துறை. இப்போ சேவை உற்பத்திகள் அதுவும் கூட இதே போல் வெளியிடங்களில் செய்து வாங்குவது, ஆனால் அதை வந்து கட்டுப்படுத்துவது. அதுக்கு அதில் வந்து இந்தியா முன்னணி நாடாக இருக்குது, அதை செய்து கொடுக்கறதில்ல. இதை செய்து வாங்குவது உலகத்தில் முக்கியமாக அமெரிக்கா, ஜெர்மனி, மற்ற ஐரோப்பிய, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான சேவைகளை இந்திய நிறுவனங்களில் செய்து வாங்கிக்குது. அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் நேரடியாக முதலீடு செய்கிறது இல்லை, அதுவும் அந்த வடிவத்திலையும் வருது. ஆனால் பெரும்பான்மையாக வந்து அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய வெளி நிறுவனங்களில் செய்து வாங்கிறது தான் டாமினேட் பண்ணுது. இந்த மாதிரி சீனாவில் உற்பத்தியில் வந்து ஃபாக்ஸ்கான், ஹோன்ஹாய் அப்படிங்கிற தாய்வான் நிறுவனத்தினுடைய ஃபாக்ஸ்கான் ஒரு மிகப்பெரிய, அதுவே தன்னளவில் ஒரு பிரம்மாண்டமான நிறுவனமாக இருக்குது. இந்தியாவில் நமக்கு தெரியும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், அது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது ஒரு இந்திய நிறுவனம் தான். இதெல்லாம் வந்து இந்த சேவைகளை வெளி நிறுவன அடிப்படையில் செய்து கஸ்டமருக்கு கொடுக்கிற நிறுவனங்கள் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. லட்சக்கணக்கான ஊழியர்கள் வந்து அவங்க வேலைக்கு அமர்த்தி அதை செய்து கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும், ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய டீம் ஒன்று இருக்கும், கிளையன்ட் டீம், இந்த கஸ்டமர் அல்லது வாடிக்கையாளருடைய டீம், இவங்க ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாக சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து செயல்படுது. இப்போ கிளையன்ட் டீம் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி தனக்கு தேவையானதை செய்து வாங்கிட்டே இருக்கும். இதை இந்த விஷயத்தை அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. உற்பத்தி உலகமயமாதல் அல்லது குளோபலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், அவுட் சோர்சிங் அல்லது வெளி நிறுவன உற்பத்தி, வேல்யூ செயின்ஸ் உற்பத்தி சங்கிலிகள், இதை பற்றிய அறிமுகத்தை போன பகுதியில் பார்த்தோம். இது கடந்த 20-30 ஆண்டுகளில் உலகம் முழுக்க மிக மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைந்திருக்குது. சீனா வந்து உலகத்தின் உற்பத்தி ஆலையாகவும், இந்தியா வந்து உலகத்தினுடைய ஐடி அவுட் சோர்சிங் மையமாகவும் மாறியிருக்கிறது, நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதை உலக உலக அரசியல் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஏன் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் ஜான் ஸ்மித் இதை எடுத்துக்கிறார்? இப்போ முதலாளித்துவம் பற்றி மார்க்ஸ் ஆய்வு செய்யும்போது அவர் எங்கே கவனத்தை குவிக்கிறார் அப்படின்னா, முதலாளித்துவத்தினுடைய லாபம் எங்கிருந்து வருது, முதலாளிகளுடைய முதலாளித்துவ நிறுவனங்களுடைய லாபம். இப்போ அதற்கான அதற்கான ஆய்வை செய்து அவர் எங்கே வரார் அப்படின்னா, ஒரு சரக்கினுடைய மதிப்பு அதை உற்பத்தி செய்ய தேவையான சமூக ரீதியில் அவசியமான உழைப்பால் சேர்க்கப்படுது. அது அப்போது முதலாளித்துவ சமூகத்தில் உழைப்பு சக்தி, அதாவது தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்பு சக்தியை சரக்காக சந்தையில் வைக்கிறாங்க. அது நிறுவனங்கள் அதை விலைக்கு வாங்கி அந்த விலை தான் கூலின்னு அழைக்கப்படுது. அந்த உழைப்பு சக்தியின் மதிப்பை விட அது கூடுதலாக இருக்கலாம், அல்லது குறைவாக இருக்கலாம், அல்லது மதிப்புக்கு சமமாக இருக்கலாம். அந்த கூலிக்கு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தி முதலாளித்துவ நிறுவனம் உற்பத்தியில் ஈடுபடுது. இப்போ தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது தொழிலாளிக்கு கொடுத்த கூலியின் மதிப்பை, கூலியை மறு உற்பத்தி செய்யக்கூடிய செய்கிறதுக்கு ஆகிற நேரம் வந்து அவசிய உழைப்பு நேரம். ஆனால் தொழிலாளி அவ்வளோ அந்த நேரம் மட்டும் வேலை செய்வதில்லை, அதுக்கு மேலேயும் வேலை செய்ய வைக்கப்படுறார். உதாரணமாக ஒரு 8 மணி நேர வேலை நாள் இருக்குது அப்படின்னு வச்சுட்டா, அதில் 4 மணி நேரம் அவர் தன்னுடைய கூலியை மறு உற்பத்தி செய்வதற்கான அவசிய உழைப்பை செலவிடுறாரு. அடுத்த 4 மணி நேரம் தன்னுடைய நிறுவனத்துக்கு உபரி மதிப்பை சேர்க்கக்கூடிய வகையில் அவர் உழைப்பை செலவிடுறார். அதை உபரி உழைப்பு நேரம் அப்படின்னு மார்க்ஸ் அழைக்கிறார். இது ஒரு ஒரு அனுமானம் தான். அதாவது 50% சுரண்ட உபரி மதிப்பு வீதம், 50% உபரி மதிப்பு வீதம் இல்லை, 100% உபரி மதிப்பு வீதம். அதாவது கூலி உபரி மதிப்பு வகுத்தல் கூலி அப்படின்னு பார்த்தோம்னா 4 மணி நேரம் வகுத்தல் 4 மணி நேரம் வருது. இதை வந்து மார்க்ஸ் உபரி மதிப்பு வீதம்னு அழைக்கிறார். அப்போது இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய எல்லா லாபத்தின் வடிவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் வந்து தன்னுடைய ஆப்ரேஷனல் ப்ராஃபிட், ஒரு ஐடி நிறுவனத்தினுடைய செயல்பாட்டு லாபம் அல்லது தொழில் முனைவு லாபம் என்று சம்பாதிப்பது, அதே போல் ஒரு வங்கிக்கு வந்து நிறுவனம் வட்டியாக செலுத்துவது, அல்லது ஒரு வணிக ஒரு வியாபாரிக்கு லாபமாக வருவது, இதுபோல் இயற்கை வளங்களுக்கு ஒரு குத்தகை வாடகையாக செலுத்துவது, இது எல்லாமே வந்து இந்த உபரி மதிப்பிலிருந்தால் வரணும். தொழிலாளியுடைய கூலி அவரை சேர்த்த அந்த அவசிய உழைப்பு நேரத்தினால் அந்த மதிப்பு வந்து சேர்க்கப்படுது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சமூகத்திலேயும் ஒரு வருடத்தில் உற்பத்தியாகிற மதிப்பில் ஒரு பகுதி தொழிலாளர்களுக்கு கூலியாகவும் இன்னொரு பகுதி முதலாளி வர்க்கத்துக்கு லாபமாகவும் போய் சேருது. அந்த லாபத்திற்கான ஆதாரம் இந்த உற்பத்தியில், அதாவது மனித தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சரக்குகளை உற்பத்தி செய்வதில் செலவிடப்பட்ட மனித உழைப்பு தான் அந்த மதிப்பை வந்து சேர்க்குது. அந்த அடிப்படையில் தான் முதலாளித்துவ சமூகத்தில் பொருட்கள் வந்து வாங்கி விற்கப்படுகின்றன. இதை அப்போது நம்ம என்ன பேசுகிறோம், கடந்த 30 ஆண்டுகளில் உலகம் முழுக்க மூலதனம் வந்து பிரம்மாண்டமாக பெருகியிருக்கு, நிறைய பேர் வந்து பணக்காரர்கள் ஆயிட்டாங்க, பல மில்லியனர்கள் வந்து பல நாடுகளில் உருவாகியிருக்காங்க. இப்போ இதற்கெல்லாம் அடித்தளம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பில் சேர்க்கப்படக்கூடிய மதிப்பு, இது உறுதியான ஒரு அடித்தளம். இதை தவிர வேறு மதிப்பு கிடைக்கிறது இல்லையா? ஒரு முதலாளி அதை சந்தையில் வந்து அதிக விலை வச்சு வித்துடுறது, இல்லை வந்து குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்குவது, இதன் மூலமாக ஒரு கம்பெனி லாபம் சம்பாதிக்கிறது இல்லையா, வியாபாரிகள் லாபம் சம்பாதிக்கிறது இல்லையா அப்படின்னா நிச்சயமாக அது நடக்குது. இப்போ அதை விட இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இது மார்க்ஸ் விளக்கியிருக்கார், நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி பார்க்கலாம். நன்றி. இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐஃபோன் விற்று சம்பாதிக்கிற லாபம் எங்கேருந்து வருது, இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அது வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்க பொருள் அதிக விலைக்கு விற்கிது. அதே மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை விட அது 10 மடங்கு இல்லை 5 மடங்கு விலைக்கு வந்து மார்க்கெட்டில் விற்கிது. கஸ்டமர் வந்து அவ்வளோ விலை கொடுக்க தயாராக இருக்காங்க, எனவே அந்த லாபம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இன்னும் 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 வந்து உதாரணமாக இங்கே விவசாயிகள் சொந்தமாக வந்து நிலத்தில் நிலத்தை வைத்து அதில் உழைத்து தன்னுடைய உற்பத்தி பொருட்களை சந்தையில் வந்து விற்கக்கூடிய விவசாயிகள், அதே போல் தங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை சந்தையிலிருந்து வாங்கக்கூடியவர்கள், எந்திரங்கள், உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள் இதெல்லாம் சந்தையிலிருந்து வாங்க வேண்டியிருக்கு. இவர்களிடமிருந்து இந்த நிறுவனங்கள் வந்து அவங்க வாங்குகிற பொருளை குறைஞ்ச விலைக்கு வாங்கினா அவர்கள் செலவிட்ட உழைப்பினுடைய மதிப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, இவங்க மதிப்பை கைப்பற்றிக்கிறாங்க. அல்லது விற்கிற பொருளை அதிக விலைக்கு, மதிப்பை விட அதிக விலைக்கு விற்கும்போது அந்த விவசாயியிடமிருந்து மதிப்பை கைப்பற்றிப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த அடிப்படையை பற்றி நம்ம பேசணும். ரெண்டாம் பட்சமாக இருக்கிறது வந்து நிறுவனங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு ரெண்டு முதலாளிகளே கூட ஒரு பெரிய முதலாளி சின்ன முதலாளிகிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிறது, இல்லை சிறிய நிறுவனங்களுக்கு அதிக விலைக்கு தன்னுடைய பொருட்களை விற்கிறது. அப்படின்னா அது முதலாளிகளுக்கு இடையே தான் அந்த மதிப்பு வந்து அவங்க அந்தந்த முதலாளிகளுடைய தொழிலாளர்கள் உற்பத்தி பண்ண மதிப்பை வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பற்றிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை இல்லை. மார்க்ஸ் அதை விளக்குறாரு. இப்படி அவங்க விலையை கூட்டி விற்பதாலோ குறைத்து வாங்குவதாலோ ஒட்டுமொத்த புதிய மதிப்பை வந்து அதிகமாக்க முடியாது, புதிய மதிப்பை வந்து படைக்க முடியாது, அது உற்பத்தியில் தான் படைக்கப்படுது. சரிதானே? அப்போ ஒரு விவசாயி தன்னுடைய சுயேச்சையான, அதாவது அவர் கூலிக்கு ஆள் வச்சுக்கிறதும் இல்லை, தான் கூலி உழைப்பாளியாகவும் இல்லை, தன்னுடைய சொந்த நிலத்தில் உழைத்து உற்பத்தி செய்த பொருளை வந்து அவர் விற்கிறார். அவரிடமிருந்து மதிப்பை கைப்பற்றுவது வந்து நிச்சயமாக ஒரு முக்கியமான பகுதியாக தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த விஷயம் வந்து எங்கு வந்து பெரிய அளவிலான உற்பத்தி நடக்குது, மிக பெரும்பான்மையான பொருட்களின் உற்பத்தி நடப்பது ஒரு பக்கம், அதே போல் இந்த தனி சிறு உற்பத்தியாளர்கள் வந்து படிப்படியாக முதலாளித்துவத்தால் வந்து அங்கிருந்து சந்தையிலிருந்து துரத்தப்படுறாங்க, அவங்க இடத்துக்கு முதலாளித்துவ உற்பத்தியாளர்கள் வந்துடுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே லாபகரமாக அல்லது விவசாயிகள் தாக்குப்பிடிக்கிற மாதிரி விவசாயம் நடக்கிற இடம் பஞ்சாப் ஹரியானா அப்படின்னு சொல்கிறோம், மேற்கு உத்தரப்பிரதேசம். அதே போல் இன்னும் வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் எல்லாம் விவசாயம் வந்து முதலாளித்துவ முறையில் வந்து போயிடுச்சு. இப்போ ஒருவர் மூலதனம் போட்டு கூலிக்கு ஆள் வச்சு அவர் லாபம் சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து அந்த விளைபொருளை சந்தையில் விற்கிறார். இப்போ அங்கும் அந்த மதிப்பை சேர்த்தது வந்து கூலி உழைப்பு தான். அப்போ இந்த கூலி உழைப்பால் சேர்க்கப்படும் மதிப்பும் உபரி மதிப்பும் என்பது தான் அதிகரிச்சுட்டே போகக்கூடிய அல்லது பொருளாதாரத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ இந்த சிறு உற்பத்தியாளர்களுடைய உழைப்பு ஒரு ஒரு முக்கியமான காரணியாக இருந்தாலும் அது இது எல்லாவற்றுக்கும் மையமாக இருப்பது, இதுக்கு எல்லாத்துக்கும் இதை ஒரு அச்சாக வச்சு தான் மற்ற வேலைகள் வந்து நடக்குது. உதாரணமாக ஒரு ஒரு விவசாய இயந்திரங்களை உற்பத்தி செய்யும் முதலாளி விவசாயிக்கு அதிக விலைக்கு வச்சு வித்துட்டாரு இயந்திரத்தை. அப்படின்னா அந்த இயந்திரத்தை உற்பத்தி செய்ய கூலி உழைப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். அதே போல் உரத்துக்கும் சொல்லலாம், பூச்சி மருந்துக்கும் சொல்லலாம், இதெல்லாம் கூலி உழைப்பு மூலமாக உற்பத்தி செய்யப்படுது. அதே போல் விவசாய விளைபொருளை குறைந்த விலைக்கு வியாபாரி வாங்கி விற்கிறாரு அப்படின்னா அதை வாங்கக்கூடியவர்கள் தங்களுடைய கூலி உழைப்பை விற்று அதில் கிடைத்த கூலியை வச்சு வாங்கக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது இதே விவசாயியை போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வாங்குறதா இருக்கலாம். இதில் எல்லா இடத்துலையும் இதற்கான மையமான அச்சாக ஆதாரமாக இருப்பது கூலி உழைப்பும் அந்த கூலி உழைப்பு சேர்க்கக்கூடிய மதிப்பும் உபரி மதிப்பும். இதில் வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இது வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, இது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி பேசலாம் அடுத்த பகுதியில். சரி, சர்வதேச அரசியல் பொருளாதாரம் பற்றிய 4வது பதிவு இது. நம்ம வந்து உற்பத்திக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சந்தையில் உள்ள இந்த சமநற்ற பரிவர்த்தனை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்துடுவோம். இப்போ இந்த சமநற்ற பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னா, ஒரு தரப்பு வந்து வலுவாக இருக்குது, இன்னொரு தரப்புகிட்ட பேரம் பேசி குறைந்த விலைக்கு வாங்கிக்க முடியுது அல்லது அதிக விலைக்கு விற்க முடியுது. இது சாதாரணமாக ஒரு ஒரு போட்டி, சுதந்திர போட்டி நடக்கக்கூடிய இடத்துல இந்த வேண்டல் வளங்கள் சப்ளை டிமாண்டுக்கு ஏற்றபடி விலைகள் வந்து மதிப்பை விட ஏறி இறங்குறது நடக்கும். ஒரு நேரத்தில் விலை ஏற்றத்தினால ஆதாயம் அடைஞ்சவர், இன்னொரு நேரத்தில் விலை இறக்கத்தினால இழப்பு ஏற்படும். ரெண்டு ஒன்றை ஒன்று சரி கட்டிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சராசரி எடுத்தோம் அப்படின்னா, அந்த சராசரி விலை என்பது அந்த சரக்கை உற்பத்தி செய்வதற்கு செலவிடப்பட்ட உழைப்பு சேர்த்த மதிப்புக்கு சமமாக இருக்கும். இதுதான் சந்தையில் நடக்கக்கூடியது. இதுக்குள்ள எவ்வளவு தான் வந்து கூடுதல் குறைவு அப்படின்னு நடந்தாலும், ஏற்கனவே உற்பத்தியில் உருவாக்கப்பட்ட மதிப்பு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிறது தான் நடக்கும், மறுவிநியோகமாவது இங்கே வந்து நடக்குது. இப்போ அந்த உற்பத்தியை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத போது நீங்கள் சந்தையில் வந்து சட்டம் போடணும். ஏன்னா சந்தையில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இப்படி வாங்குறீங்கன்னா போட்டிக்கு இன்னொருத்தர் வருவார். இப்போ அவர் வந்து இந்த குறைந்த விலைக்கு வாங்க முடியாமல் அவர் அதிக விலை கொடுத்துட்டார்னா இது வந்து அடிபட்டு போயிடும். இந்த சந்தையில் நீங்கள் உங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுவதற்கு ஒரு ஒரு குறுகிய கால அடிப்படை தான் இருக்கும். அது விரைவிலோ அல்லது சீக்கிரத்திலோ வந்து இல்லாமல் போயிடும். இதுதான் முதலாளித்துவ உற்பத்தி முறையுடைய முக்கியத்துவம். முதலாளித்துவ உற்பத்தி முறை ஒரு 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அல்லது அதுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னையே இங்கிலாந்துலேயும் பிரான்ஸ்லேயும் தோன்றுவதற்கு முன்னையே, அதாவது கூலி உழைப்பாளர்களை வைத்து வேலை வாங்குவதற்கு முன்னையே சில 1000 ஆண்டுகளாக வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. பொருட்களை வாங்குறாங்க, விற்கிறாங்க, அதில் வியாபாரிகள் லாபம் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை வந்து வட்டிக்கு விடுவது. இப்போ இந்த வட்டி மூலதனமும் வணிக மூலதனமும் முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு முந்தையது. ஆனால் அந்த மூலதனங்கள் எல்லாமே வந்து உற்பத்தி வேறொரு வழியில் நடக்கக்கூடிய உற்பத்தியை சார்ந்திருக்கு. அது அடிமை உழைப்பினால் நடக்கக்கூடிய உற்பத்தியாக இருக்கலாம், அல்லது இந்திய கிராம சமுதாயம் சாதி அடிப்படையிலான சுரண்டல் உழைப்பினால் நடந்த உற்பத்தியாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பாவுடைய நிலப்பிரபுத்துவ முறையிலான உற்பத்தியாக இருக்கலாம். இது எல்லாவற்றிலையும் உற்பத்தியினுடைய முதன்மையான நோக்கம் அந்த உற்பத்தியாளர்களுடைய சொந்த தேவை. உற்பத்தியாளர்கள்னா உழைப்பவர்கள், அவர்களை சுரண்டுபவர்கள், அவங்க சொந்த தேவைக்காக உற்பத்தி செய்கிறாங்க. உணவுப் பொருட்கள், உடைகள், சில கருவிகள், பொருட்களை உற்பத்தி செய்து பயன்படுத்திக்கிறாங்க. அதில் வரக்கூடிய உபரி தான் வியாபாரி கையில் போகுது. அப்போ இந்த மூலதனம் வந்து இதில் ஆதிக்கம் செலுத்த முடியல. மதிப்பை பெருக்குவது என்பது வெளியிருந்து தான் நீங்கள் மெயின் பிக்சரில் இல்லை. வெளியிருந்து சுற்றி சுற்றி வரலாம், லாபம் சம்பாதிக்க முயற்சி பண்ணலாம், இது நடந்திருக்கு. இப்போ எப்போ வந்து இந்த ஒரு புரட்சிகரமான புரட்டி போடுதல் நடக்குது அப்படின்னா, இந்த உற்பத்தி உறவுகளுக்கு உள்ள மூலதனம் வருது, அது கூலி உழைப்பை வேலைக்கு வச்சுக்குது, அதிலிருந்து உபரி மதிப்பை கறக்குது. இப்போ இந்த உபரி மதிப்பை கறப்பது வந்து அதுக்கும் போட்டி இருக்குது. ஆனால் போட்டி என்பது வெளியே இருந்து வருது. இப்போ இந்த உற்பத்தி முறையை மாற்றி அமைப்பதன் மூலமாக இந்த உற்பத்தி நிலைமைகளை வந்து தனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பதன் மூலமாக தொடர்ந்து வந்து உபரி மதிப்பை அதிகரித்து கொண்டே போகக்கூடிய வாய்ப்பு முதலாளிகளுக்கு கிடைக்குது. மூலதன பெருக்கத்துக்கான, மூலதன திரட்டலுக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. இதுதான் நாம் கடந்த 200-300 ஆண்டுகளில் பார்த்த மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி. அது உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களின் அளவாக இருக்கட்டும், அல்லது பொருட்களுடைய விலை குறைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே, அல்லது இந்த சந்தைகள் விரிவடைஞ்சு இந்த உற்பத்தியினுடைய வீதம் பெரிய பெரிய நிறுவனங்களாக மாறியதாக இருக்கட்டும், அதன் மூலமாக உலகம் முழுக்க இருக்கிற சந்தைக்கு ஒரு இடத்துல உற்பத்தியான பொருட்கள் போகிறது, அதற்கு தேவையான போக்குவரத்து சாதனங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் அதிகரித்தது, இது எல்லாவற்றையும் முந்தி தள்ளியது இந்த உற்பத்தியினுள் முதலாளித்துவ உறவுகள் வந்தது. அதில் போட்டியினால் உந்தப்பட்டு முதலாளிகள் வந்து தொடர்ந்து உற்பத்தி முறையை புரட்சிகரமாக மாற்றி அமைத்து கொண்டே இருந்தது ஒரு மையமான பாத்திரமாக இருக்குது. அடுத்த பகுதியில் தொடர்வோம். முதலாளித்துவ உற்பத்தியினுடைய முக்கியத்துவம் பற்றி போன பகுதியில் பார்த்தோம். அதாவது உற்பத்திக்குள்ள மூலதன உறவுகள் வருவது, முதலாளி முதலீடு செய்து கூலி உழைப்பையும் கச்சா பொருட்களையும் இயந்திரங்களையும் மார்க்கெட்டில் வாங்கி ஒரு சரக்கை உற்பத்தி பண்ணி திரும்பியும் சந்தையில் விற்று அதிலிருந்து லாபம் ஈட்டுவது. இதே போல் பல முதலாளிகள் போட்டி போட்டுக்கொண்டு சரக்குகளை உற்பத்தி செய்து லாபம் விற்று லாபம் ஈட்டுவது. இதன் மூலமாக மூலதன திரட்டல் அதிகரிச்சுட்டே போகுது. இதன் ஊடாக உலகம் முழுவதற்குமான சந்தை உருவாகிறது. இந்த மூலதனம் வந்து உலகம் முழுக்க பறந்து விரிந்து போனதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம ஜான் ஸ்மித் முக்கியமாக மையமாக வைக்கக்கூடிய உற்பத்தி உலகமயமாதல், வெளி நிறுவனங்கள் செய்து வாங்குதல், மதிப்பு சங்கிலிகள், இது வந்து இது முதலாளித்துவ உற்பத்தி முறையினுடைய நவீன வடிவம். அப்படின்னா அதுக்கு முன்ன என்ன வடிவம் இருந்துச்சுங்கிறத பார்க்கணும். இப்போ முதல் முதலில் இங்கிலாந்துலேயும் பிரான்ஸ்லேயும் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை தோன்றும் போது அங்கே வந்து தனிப்பட்ட பட்டறைகள், ஒரு முதலாளி ஒரு பெரிய பில்டிங் எடுத்து, அல்லது ஒரு சிறிய பில்டிங், ஒரு பட்டறையாக இருந்ததுன்னா சின்ன பில்டிங், அல்லது நவீன தொழிற்சாலையாக இருந்ததுன்னா அது ஒரு பெரிய கட்டிடத்தில் எந்திரங்களை வாங்கி அதை வந்து அங்கே வந்து நிறுவியிருந்தோம். அதுபோல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை உள்ள வேலை செய்வதற்கு கூலி வேலைக்கு சேர்த்துக்கணும். இதற்கு தேவையான கச்சா பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும். அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்களிலிருந்து பருத்தி வரலாம், இந்தியாவிலிருந்து குறிப்பிட்ட கச்சா பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு போகிறது. ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய காலனி நாடுகளாக இருந்தது. அதே போல் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து சில பொருட்களை வந்து தங்களுக்கு வாங்கிக்கிறது. இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வர்த்தகத்தின் மூலமாக நீங்கள் சந்தையில் தான் அதை வாங்குறீங்க. வாங்கிட்டு இங்கே உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி ஆகி வரக்கூடிய துணியையோ நூலையோ வந்து உள்நாட்டில் விற்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். மான்செஸ்டரில் உற்பத்தியான துணி வந்து இந்தியாவுக்கு வந்தது, அது ஏற்படுத்திய விளைவுகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்தியாவில் இருந்த கைத்தறி நெசவு தொழிலை வந்து நசிஞ்சு போக செய்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது வந்து உருவாக்குது. ஏன்னா குறைந்த விலையில் மிகப்பெரிய அளவிலான துணி வந்து சந்தையில் குவிக்கப்படுது. இந்த சுயசார்பு பொருளாதாரம் வந்து உடைக்கப்படுவதன் மூலமாக சந்தையும் உருவாக்கப்படுது. அது இதன் இது இது ஒரு கட்டம், முதலாளித்துவத்தினுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பட்டறை தொழில், அதிலிருந்து அடுத்தது நவீன ஆலை தொழில். இந்த இரண்டும் வந்து உற்பத்தி என்பது ஒரு இடத்துல நடக்குது, அதற்கு தேவையான கச்சா பொருட்களோ மற்ற பொருட்களோ பிற இடங்களிலிருந்து வாங்கி அங்கே உற்பத்தி செய்து அந்த அந்த உற்பத்தி பொருளை வந்து உள்நாட்டிலோ வெளிநாட்டுக்கோ சந்தையில் விற்கிறது. இது முதல் வடிவம். இப்படியே போகும்போது மூலதன திரட்டல் அதிகமாயிட்டே போகுது, ஒவ்வொரு வருடமும் லாபம் அதிகமாகுது. ஒட்டுமொத்த முதலாளித்துவ வர்க்கம்னு பார்த்தோம் அப்படின்னா மூலதனம் வந்து பெருகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கு செய்யும்போது லாப வீதம் குறையக்கூடிய ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னு நம்ம விவரமாக பின்னாடி பார்ப்போம். முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் தொழிலாளர்களுடைய போராட்டம், அவங்களுடைய கூலியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இன்னொன்று நீங்கள் செலவை குறைக்கக்கூடிய எல்லா முறைகள், அதாவது எந்திரங்களை புகுத்துவது, ஆட்டோமேஷன், இதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. இப்போ செலவு கூலியை வந்து குறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னொரு உற்பத்தியை வந்து இன்னொரு நாட்டில் செய்து வாங்கலாம் அப்படின்னு மூலதனத்தை வந்து இன்னொரு நாட்டில் போய் முதலீடு செய்கிறாங்க. உதாரணமாக இந்தியாவில் இங்கிலாந்து முதலீடு செய்யும்போது இங்கே ரயில்வே போடுவது, அதே போல் ஜவுளி ஆலைகள் உருவாக்குறது, அதே போல் இந்திய முதலாளிகளும் சில தொழில் நிறுவனங்களை வந்து உருவாக்குறாங்க. இது இரண்டாவது முக்கிய கட்டம். இதே மூலதன ஏற்றுமதி, முன்ன வந்து பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி நடந்துச்சு, இப்போ மூலதன ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது. அந்த மூலதனத்தை போட்டு அதில் உற்பத்தி செய்து அந்த பொருளை விற்று கிடைக்கிற லாபம் வந்து எந்த எந்த இப்போ இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு மூலதனம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மூலதனத்துக்கான லாபம் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போகணும். அப்போ எவ்வளவு லாபம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகப்படுது, அதில் வந்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியுது. இதை லெனின் வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்னு வரையறுக்கிறாரு. அதை விவரமாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். போன பகுதியில் ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து முடிச்சிருந்தோம். அப்போ முதலாளித்துவத்தின் வளர்ச்சியின் ஊடாக முன்ன சில நிறுவனங்கள் கையில், சில முதலாளிகள் கையில் மூலதனம் குவியுது. அது முக்கியமாக முன்னேறிய முதலாளித்துவ நாடுகள், இங்கிலாந்து, பிரான்ஸ், அதுக்கப்புறம் முதலாளித்துவ வளர்ச்சி நடந்த ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, இந்த நாடுகள் தான் முதலில் முதலாளித்துவ வளர்ச்சியில் முந்தி கொண்ட நாடு. அதனால் அவங்க உலகம் முழுக்க சந்தையை பிடிக்கிறது, ஏற்றுமதி செய்கிறது, தங்களுடைய உற்பத்தியை வந்து பெரிதாக்குவது, நிறைய மூலதனத்தை குவிக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் வந்து சிறிய நிறுவனமாக இருந்தது பெருசாக வளருது, மற்ற நிறுவனங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி, ஏன்னா சின்ன நிறுவனங்கள் திவால் ஆகிடுது, கைப்பற்றி இவங்க வந்து பெரிய ஒரு ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ஏகபோக நிறுவனங்கள் உருவாகிடுது. இது தொழில்துறையில் மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் ஏகபோகம் உருவாகுது. வங்கி இதை இந்த ஏகபோகங்கள் வந்து எப்படி தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வச்சுக்கிறாங்கன்னா, கச்சா பொருளை வந்து கச்சா பொருள் ஆதாரங்களை கட்டுப்படுத்துறது, அதே போல் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துறது, இந்த திறமையுள்ள தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்களை வந்து எடுத்து தங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கிறது, சந்தைகளை வந்து கட்டுப்படுத்துவது, யாராவது போட்டியாளர் வந்தாங்கன்னா விலையை குறைத்து விற்று அவரை வந்து போட்டி போட விட முடியாமல் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு ஏகபோகத்தை நிலைநாட்டிக்கிறாங்க, நிலைநாட்டுற வேலையை செஞ்சிட்டே இருக்காங்க. அதே போல் வங்கித்துறை, இப்போ இந்த முதலாளித்துவத்தினுடைய இந்த முதலாளித்துவம் வந்து ஒரு சரக்கு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தோம். சரக்கு வாங்குவது விற்பது பணத்தின் மூலமாக நடக்குது. இப்போ இந்த பணம், பணத்தை கையாள்வது, அது வந்து அந்த சேமிப்புகள் மூலதனம் வந்து ஒரு இடத்துல குவிவது என்பது வங்கிகள் முதலாளித்துவ உற்பத்தி முறையோடு இணையாக வந்து வங்கித்துறையும் வளர்ந்துட்டே வருது. இந்த வங்கித்துறைகளிலும் பெரிய பெரிய வங்கிகள் உருவாகுது. சின்ன வங்கிகள்லாம் சேர்ந்து ஒரு நாடு தழுவிய அளவில் பெரிய வங்கிகள், ஏகபோக வங்கிகளாக உருவாகுது. இப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த தொழில்துறை செயல்படணும் அப்படின்னா இந்த நிதித்துறையிலிருந்து நிதி பெறணும். நிதித்துறை வந்து தான் கடன் கொடுத்த நிதியை கட்டுப்படுத்துறது, அதில் லாபம் வர்றது உறுதி செய்கிறதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து நிதி மூலதனம் உருவாகுது அப்படின்னு லெனின் வந்து அதை விளக்குறார். இப்போ மூலதன ஏற்றுமதி என்பது இந்த நிதி மூலதனத்தின் மூலமாக நடக்குது. இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு மூலதன ஏற்றுமதி செய்யும் போது உங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பதற்கு அதற்கான கட்டுப்பாடுகள், அந்த நாட்டின் மீதான கட்டுப்பாடு வந்து தேவைப்படுது. இப்போ உலகம் முழுக்க இந்த ஏகாதிபத்திய நாடுகள், அதாவது வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள் தங்களுக்கான காலனிகளை பிடிக்கிற போட்டி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடக்குது, 20ஆம் நூற்றாண்டிலையும் அது தொடருது. இப்போ இந்தியா காலனியானது 100 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு தெரியும், இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஆப்பிரிக்கா முழுவதும் சீனாவுடைய கணிசமான பகுதி, அதே போல் தென்கிழக்கு ஆசியா போன்ற உலகின் பல்வேறு பகுதிகளை இந்த பெரிய வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகள் தங்களுடைய காலனிகளாக பிடித்து அங்கே வந்து மூலதனம் விட்டு லாபம் ஈட்டுவது அப்படின்னு அவங்க உற்பத்தி செய்து லாபம் ஈட்டுறாங்க. அதில் கடன் கொடுப்பது, இப்போ நம்ம வந்து கடன் கொடுப்பது வியாபாரத்தில் மார்க்கெட்டில் வந்து அதிக லாபம் ஈட்டுவதெல்லாம் அடுத்த நிலையில் இருக்குது. முக்கியமாக பார்ப்பது உற்பத்தியில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதை இந்த காலனிகளை பிடிக்கும் போட்டியில் வந்து போர்கள் வர்றது, அப்புறம் உலகம் முழுக்க காலனிகளாக பிரித்தாச்சு, இப்போ மறுபடியும் அதை வந்து மறுபங்கீடு செய்யணும் அப்படின்னு முதல் உலகப் போர், அதன் பிறகு ரஷ்யாவில் வந்து ஒரு சோசியலிச புரட்சி நடக்குது, அதே பிறகு 2ஆம் உலகப் போர் நடக்குது. இப்படி வந்து இந்த முதலாளித்துவ உலக கட்டமைப்பு வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம்தான் நாம் சொல்கிற இந்த 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 உற்பத்தி உலகமயமாதல், அதாவது உற்பத்தி என்பது ஏகாதிபத்திய நாட்டிலேயோ அல்லது காலனி நாட்டிலேயோ ஒரு தொழிற்சாலைக்குள்ள எல்லா ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது இல்லை, இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு ஒரு ஏகபோக நிறுவனம், அதாவது மோனோபோலி கம்பெனி, தனக்கு தேவையான பொருட்களை இன்னொரு கம்பெனியில் கொடுத்து உற்பத்தி செய்து வாங்குது. ஆனால் அந்த உற்பத்தி நிகழ்முறை, உற்பத்தி செயல்முறையை வந்து இந்த நிறுவனம் கட்டுப்படுத்துது, ஏகபோக நிறுவனமே கட்டுப்படுத்திக்கிது. இதற்கு ஏற்றபடி தகவல் தொழில்நுட்பம், நமக்கு தெரியும் தொலைத்தொடர்பு, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இந்த உற்பத்தி வளர்ச்சியை பாதிக்குதுங்கிறத நம்ம பின்னாடி ஒரு தலைப்பில் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக இதற்கு சாதகமான சூழல்களும் உருவாவதை ஒட்டி இந்த மாற்றங்கள் நடக்குது.